அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வசை. செப்டம்பர் மாதம் 22 வியாழக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ்வசையில் முதல் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில் ஐநா சபையில் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரை, தமிழ்நாட்டில் மென்பொறியாளர் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் தற்கொலை செய்து கொண்ட ராம்குமாரின் பிரேத பரிசோதனை தொடர்பாக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள நிலையில் தமிழ்வசைக்கு அவர் வழங்கிய பிரத்யேக பேட்டி,
இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் பெண்களை கேட்கின்றேன், நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுபிரியா.
சிரியாவில் இந்த மாதத்தின் முக்கிய உதவி விநியோகமாக உதவி வாகனம் ஒன்றை போராளிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டமாஸ்கஸின் புறநகர் பகுதிக்கு ஐநா கொண்டு வந்துள்ளது. 45,000 பேருக்கான உணவு மற்றும் அவசர பொருட்கள் மொதாமியா பகுதிக்கு வந்தடைந்துள்ளது. சிரியாவில் உள்ள ஐநாவின் மனிதாபிமான குழுவின் தலைவர் ஜான் எக்லாண்ட் தற்போது அம்மாதிரியான உதவி விநியோகங்களுக்கு சிரிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார்.
சிரியாவின் அலப்போவில் சமீப மாதங்களில் தீவிர குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பகுதிகளில் குறைந்தது 45 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் போர் நிறுத்தம் நடைபெற்றதால் அதை ஈடுகட்டுவதற்கு அந்த போர் விமானங்கள் முயற்சித்ததை போல் தெரிந்தது என்று மீட்பு பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். போராளிகளின் பிடியில் இருக்கும் மாவட்டங்களில் குண்டுகள் வீசப்பட்டதில் அப்பகுதிகள் தீப்பிடித்து இருந்தன. இந்நிலையில் சிரியா அதிபர் ரசாயன ஆயுதங்களை தனது மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார், உதவி வாகனங்களை தாக்குகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் சிரியா அதிபர் பஷார் அல் அசாத். பயங்கரவாதத்திற்கு ஆதரவு வழங்குவதை அமெரிக்காவும் துருக்கியும் நிறுத்தினால் ஒரு மாதத்திற்குள் நாட்டில் வெளியேறியவர்களை மீண்டும் சிரியா அரசு அழைக்கும் என்று அசாத் தெரிவித்துள்ளார்.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பினரின் பிடியில் இருந்து வரும் வடக்கு நகரமான அல் ஷிர்கத்தின் மையத்திற்கு சண்டையிட்டு ஈராக் அரச படைகள் சென்றடைந்ததாக கூறுகின்றன. ஈராக் அரசு தொலைக்காட்சி உள்ளூர் சபையின் தலைமையகத்தில் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது. 20 மேற்பட்ட IS போராளிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. அல் ஷிர்கத் ஒரு கேந்திரிய முக்கியத்துவம் பெற்றுள்ள நகரம். ஏனெனில் மோசுல் நகரத்தில் ஒரு பெரிய போர் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த நகரம்தான் தேவைப்படும் வழங்கல் பாதைகளை அருகில் கொண்டுள்ள நகரமாகும்.
புதன்கிழமையன்று எகிப்து கடற்பகுதிக்கு அப்பால் மத்திய தரைக்கடல் பகுதியில் மோதிய படகில் இருந்த 100 கொல்லப்பட்டதாக அஞ்சப்படும் நிலையில் அப்படகின் சிப்பந்திகள் 4 பேரை எகிப்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அந்த குழுவை மனித படுகொலை மற்றும் மக்களை கடத்தியதாக சந்தேகிக்கப்பட்டு கைது செய்துள்ளனர். அந்த குழுவை சேர்ந்த மற்ற உறுப்பினர்களை தேடி வருகின்றனர். உயிர் பிழைத்தவர்கள் பேசுகையில் கிட்டத்தட்ட 550 பேர் அந்த படகில் இருந்ததாகவும், அந்த படகு இத்தாலிக்கு செல்வதற்காக ரொசேட்டா துறைமுகத்தில் காத்திருந்த போது அதில் பலர் படகில் நசுங்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர்.
ஏர்பஸ் விமான நிறுவனத்திற்கு அளிக்கப்படும் மானியங்கள் தொடர்பாக அமெரிக்காவுடன் உள்ள சர்ச்சையில் உலக வர்த்தக அமைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் $22 பில்லியன் பணம் மற்றும் ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளின் நிதியும் ஏர்பஸ் நிறுவனத்திற்கு நிதி அளிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று உலக வர்த்தக அமைப்பு கண்டறிந்துள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி மைக்கேல் ஃபோர்மேன் இந்த தீர்ப்பை பெரும் வெற்றி என்று விவரித்துள்ளார். ஒன்றியம் ஏர்பஸ் நிறுவனத்திற்கு அளிக்கும் மானியங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
பிரேசில் நாட்டின் அரசு எண்ணெய் நிறுவனமான பெட்ரோபிராஸில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஊழல் திட்டம் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக பிரேசில் நாட்டின் முன்னாள் நிதியமைச்சர் கிடு மாண்டேகா கைது செய்யப்பட்டுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐநா மன்ற பொதுச்சபையில் உரையாற்றுகையில் இலங்கையில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்கள், சவால்கள் குறித்து விவரித்துள்ளார். அது குறித்து சார்ல்ஸ் பீட்டர் வழங்கும் குறிப்பு.
இலங்கையில் மீண்டும் ஒரு போர் சூழல் ஏற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 71 கூட்டத்தொடரில் சிறப்புரை ஆற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார்.
எனது அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மக்கள் அச்சத்துடனும் சந்தேகத்துடனும் வாழும் ஒரு சூழல் நாட்டுக்குள் இருந்தது. அந்த நிலைமையை மாற்றி ஜனநாயக அடிப்படையில் மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலை எனது அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது.
இதனிடையே இளம் சமுதாயத்தை சீரழிவுக்குள்ளாக்கும் போதைப்பொருள் பாவனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தினார்.
சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக பாரிஸில் ஏற்பட்ட பிரகடனத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. இலங்கை விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் வழங்கி வந்த சிறப்பு ஒத்துழைப்புக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன.
சார்ல்ஸ் பீட்டர், மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இரட்டை கொலைக்கு நீதி கோரி இன்று அந்த பிரதேசத்தில் மனித சங்கிலி போராட்டமும் கடையடைப்பும் நடைபெற்றது. அதுகுறித்து ஆர் உதயகுமார்.
இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் பெண்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். கடந்த 11 இரவு 52 வயதான விதவை தாயும் அவரது 32 வயதான மகளும் படுகொலை செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 6 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இப்படுகொலைக்கு நீதி கோரி ஏறாவூர் பிரதேச பள்ளி வாசல்கள் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் நடைபெற்றது.
எந்த சக்திகளும் அந்த விசாரணைகளை ஊடறுத்து தடை செய்யக்கூடாது. இந்த கொடூர குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தில் எந்த ஒரு சட்டத்தரணியும் ஆஜராக கூடாதுனே அன்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த கொலை சூத்திரதாரிகள் சட்டத்தின் படியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாதபடி அவர்களை நீதியை முன்னிறுத்தி உச்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டியும் நாங்கள் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம்
என்றார் ஏறாவூர் பிரதேச பள்ளி வாசல்கள் சம்மேளனத்தின் தலைவர் ஏசிஎம் சைட்.
ஆர் உதயகுமார், வவுனியா புறநகர் பகுதியில் விடுதலை புலிகள் தாக்குதலுக்கு பயன்படுத்திய சில பொருட்களும் வெடிபொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதுகுறித்து மாணிக்க வாசகம்.
வவுனியா பன்னாரிக்குளம் பாடசாலை வளாகத்தில் விடுதலை புலிகளினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கருதப்படும் வெடிப்பொருட்களும் உபகரணங்கள் சிலவும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். கைத்துப்பாக்கி வைக்கத்தக்கதும் தற்கொலை தாக்குதலுக்கு பயன்படுத்தும் வெடிப்பொருட்களை வைப்பதற்கு பயன்படுத்தப்படுவதுமான பட்டியும் வெடிப்பொருட்கள் சிலவும் இங்கு நிலத்தின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்திருக்கின்றது. பழைய கட்டிடம் ஒன்றை இடித்து புதிய கட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று காலை கனரக இயந்திரம் ஒன்று பணியில் ஈடுபட்டிருந்த போது பழைய தகர பேரல் ஒன்று சிக்கி நிலத்தின் கீழ் இருந்து வெளியில் வந்திருக்கின்றது. அந்த தகர பேரலின் உள்ளே பொலித்தீனில் பாதுகாப்பாக சுற்றி வைக்கப்பட்டிருந்த இந்த பொருட்களே நிர்மாண பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். வெடிப்பொருட்களை கையாள்கின்ற விசேட அதிரடிப்படையினர் சம்பவ இடத்தையும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களையும் இன்று மாலை பரிசீலனை செய்தனர். இங்கு கண்டெடுக்கப்பட்ட வெடிப்பொருட்களை பாதுகாப்பாக வெடிக்க வைத்து அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.
மாணிக்க வாசகம் வழங்கிய அந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் ராம்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்வது தொடர்பான சர்ச்சையில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்த செய்திகளை வழங்குகிறார் முரளிதரன்.
புழல் சிறையில் மரணமடைந்த ராம்குமாரின் உடலுக்கு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்யலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனை எதிர்த்து முறையீடு செய்யப்போவதாக ராம்குமார் தரப்பு தெரிவித்துள்ளது. இதனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இறந்த ராம்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த மென்பொறியாளர் சுவாதி என்ற இளம்பெண் ரயில் நிலையம் ஒன்றில் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் என்ற இளைஞர் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று சிறையில் இருந்த மின்சார ஒயரை கடித்து தற்கொலை கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. ராம்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தாங்கள் கருதுவதால் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்யும் போது அரசு மருத்துவர்களுடன் தங்களது தரப்பு மருத்துவர்களையும் உடனிருக்க அனுமதிக்க வேண்டும் என கோரி ராம்குமாரின் தந்தை பரமசிவத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு முன்பாக அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது முடிவெடுப்பதில் இரு நீதிபதிகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதையடுத்து மூன்றாவது நீதிபதியாக கிருபாகரன் நியமிக்கப்பட்டார். அவர் முன்பாக இன்று அந்த வழக்கு விசாரணை வந்தபோது தங்களது தரப்பு மருத்துவராக சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையின் தடயவியல் துறையைச் சேர்ந்த மருத்துவர் சம்பத்குமாரை உடனிருக்க அனுமதிக்க வேண்டுமென பரமசிவம் தரப்பு வாதிட்டது. ஆனால் அரசு தரப்பில் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கிருபாகரன் தனியார் மருத்துவரை பிரேத பரிசோதனையின் போது அனுமதிக்க முடியாது என்றும் வேண்டுமானால் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவரை வைத்து பிரேத பரிசோதனை செய்யலாம் என்றும் தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து முறையீடு செய்யப்போவதாக தற்போது ராம்குமார் தரப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் சங்கரசுப்பு, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வழக்கை விசாரிக்க உத்தரவிட வேண்டுமென தலைமை நீதிபதியிடம் நாளை கோரப்போவதாக தெரிவித்துள்ளார்.
மூன்று விதமான தீர்ப்பு கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்ட பரமசிவத்துக்கு உண்மையான நீதி இந்த நீதிமன்றத்தில் கிடைக்கல. அந்த நீதி கிடைப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம்.
இதனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இறந்த ராம்குமாரின் உடலுக்கு பிரேத பரிசோதனை செய்வதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளது.
முரளிதரன். விசாரணை என்ற தமிழ் திரைப்படம் இந்த ஆண்டு வெளிநாட்டு மொழி படங்களுக்கான வரிசையில் ஆஸ்கர் விருதுக்காக நியமிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து அறவாழி இளம்பருதி வழங்கும் குறிப்பு.
வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் தயாரித்த திரைப்படமான விசாரணை 2017 அகாடமி விருதுகளுக்கு வெளிநாட்டு மொழி திரைப்பட பிரிவில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ளும் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திரைப்படம் ஏற்கனவே 3 தேசிய விருதுகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எம் சந்திரகுமாரின் லாக்அப் என்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட இப்படம் பரவலான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் பெற்றது. காவல்துறையினரின் மனித உரிமை மீறல்களை இந்த படம் தோலுரித்து காட்டுகிறது. தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு குடியேறிய 4 தமிழர்களின் வாழ்க்கையை மையப்படுத்தி விசாரணை திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. செய்யாத குற்றத்திற்காக தமிழகத்திலிருந்து வந்தவர்கள் என்ற காரணத்திற்காகவே குண்டூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்கள்.
அல்கைதானா சார்?
சார் இல்லை சார், நான் தமிழ்நாட்டிலிருந்து வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் சார்.
அதுதான் எல்டிடியா?
சார் இல்லை சார், தமிழ் சார்.
குற்றம் மற்றும் அரசியல் சதிவலையில் சிக்கி இறுதியாக என்கவுண்டரில் கொல்லப்படுகிறார்கள். இந்த படத்தில் வரும் காட்சிகளுக்கும் சில உண்மை சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது.
அறவாழி. 40,000+ திரைப்பட பாடல்களை பாடிய பின்னணி பாடகி எஸ் ஜானகி ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழோசை ஆசிரியர் மணிவண்ணனுடன் தனது நெடிய சங்கீத பாதையின் அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார்.
நிறைய பாடியாச்சு, இனிமே பாட வேண்டாம் நிறுத்திட்டேங்க.
கிட்டத்தட்ட ஒரு 48,000 பாடல்கள் பாடிருக்கீங்க.
40,000 இருக்கு, கிட்டத்தட்ட பாடிருக்கேன். பிரைவேட் சாங்ஸ், சினிமா எல்லாம் சேர்த்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ரொம்ப திருப்தி. எத்தனை நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட, நல்ல லிரிக் ரைட்டர்ஸ், ரொம்ப ரொம்ப நல்ல சாங்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நிறைய பாடியாச்சுங்க. ரொம்ப வெரைட்டி சாங்ஸ் எல்லாம் பாடினேன். போறோம், அது போறோம். இன்னும்
நினைவில் நிக்கிற பாடல், உங்களுக்கே பிடிச்ச பாடல் ஏதாவது ஒண்ணு?
எல்லாமே பிடிக்கவங்க. நான் பாடினது ஒரு லாங்குவேஜ் இல்ல. இந்த மன்றத்தில் ஓடி வரும் என்ன, பொன் என்பேன், சிறுப்பு வென்பேன், தூக்கமுன் கண்களை, சிங்கார வேலனை, எத்தனையோ பாடல், ஊரு சன்னம், செந்தூரப்பூவே ஆகட்டும், எத்தனை சாங்ஸ் சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்க. ரஹ்மான் ஆகட்டும், இளையராஜா ஆகட்டும், தேவா மியூசிக், எம் எஸ் விஸ்வநாதன், மகாதேவன், நீங்க எத்தனையோ சொல்ல முடியாது. அத்தனை மியூசிக் டைரக்டர், அதுவும் தமிழ் மட்டும் இல்ல, வேற லாங்குவேஜஸ் ஒரே கூட பியூட்டிஃபுல் சாங்ஸ் பாடிருக்கேன்.
பல தலைமுறைகள் நீங்க வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கூட பாடிருக்கீங்க. அந்த இசை மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப கேவி மகாதேவன் டு எம் எஸ் விஸ்வநாதன், எம் எஸ் விஸ்வநாதன்,
எல்லாரும் பியூட்டிஃபுல் சாங்ஸ் பண்ணிருக்காங்க. கேவி மகாதேவனே எடுத்துக்கோங்க, கிளாசிக்கலாவும் பண்ணிருக்காரு, ஃபோக் சாங் போரே, நல்ல நல்ல தட்டு மாமா,
மிகவும் அற்புதமா பாடிருக்கீங்க.
ரொம்ப நான் அந்த பீரியட்ல இருந்து அந்த மாதிரி சாங்ஸ், அந்த வாய்ப்பு வந்து நான் பாடினதுக்கு எனக்கு நிஜமா கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும், எல்லா லிரிக் ரைட்டர்ஸ்க்கும், ப்ரொடியூசர்ஸ்க்கும், எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். என் பாடல் இப்படி ரசிச்சு கேக்குற என் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் நான் எப்படி நன்றி சொல்லணும், எப்படி தேங்க்ஸ் சொல்லணும் சொல்லல. எல்லாருக்கும் என் முத்தங்கள், என் ஃபேன்ஸ் எல்லாருக்கும், எல்லாரும் என் குழந்தைங்க போல. இப்போ எல்லாருக்கும் நான் பாய் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இப்ப பாடல நான் பாடின சாங்ஸ் எல்லாம் ரெகுலரா என் ஃபேன்ஸ் கேட்டுட்டேதான் இருப்பாங்க. லைஃப் லாங் நான் இருக்கிற வரைக்கும் எந்த சாங்ஸ் ஒலிச்சுட்டேதான் இருக்கும். நான் இல்லைன்னா கூட நான் போன அப்புறம் கூட என் சாங்ஸ் ஒழிச்சுட்டே தான் இருக்கும்.
அதனால
எல்லாருக்கும் நான் பாய் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம்.
பாடகி எஸ் ஜானகியின் பிரத்யேக பேட்டியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.